إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وبارك لي فيما علمتني மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுமாறு மறுமைக்கான அமல்களில் ஈடுபடுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமுஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்தி கொடுப்பானாக, தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் என்னையும் உங்களையும் எல்லா மூமின்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக, ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற அந்த கருத்தில் அதற்கான இரண்டு முக்கியமான பண்புகளை சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெரிந்தது போன்று கண்டிப்பாக நமக்கு சோதனைகள் உண்டு, சோதனைகளிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அந்த சோதனைகளிலிருந்து அழகிய முறையிலே வெளியேறுவதற்குண்டான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடும் போது, அல்லாஹ் கூறிய அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது. ஆனால் சோதனையே இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று பார்க்கும்போது அறிஞர்கள் கூறக்கூடிய முக்கியமான அந்த அறிவுரைகளிலே ஒன்று, நமக்கு சோதனை ஏற்பட்டால் நாம் நமக்கு முன்னால் சென்ற நல்லோர் சான்றோர் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அதற்கு முன்னால் நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மை விட ஈமானிலே சிறந்தவர்கள், நம்மை விட அமல்களில் அதிகமானவர்கள், நம்மை விட அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள் இருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சாதாரண சோதனைகள் அல்ல, சிறிய சோதனைகள் அல்ல, பெரிய சோதனைகளுக்கும் ஆளானார்கள். எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள், பல நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களும் நபிமார்களுடைய அந்த நேரடி தோழர்களும் தங்களது ஊர்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இத்தகைய சோதனைகள் நமக்கு முன்னால் சென்ற நல்லோர் சான்றோர் சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்கள் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறார்களோ, மறுமை நாளை ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து வாழ்கிறார்களோ. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருக்கு ஏற்பட்ட சோதனைகளை நாம் நினைத்து பார்க்கும் போது நம்முடைய சோதனைகளை நாம் சிறியதாக பார்ப்போம், அந்த சோதனையிலே பொறுமையாக இருப்போம். நம்மை விட நம்முடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சோதனைகளுக்கு ஆளாக இருக்கும் போது எனக்கு ஏற்பட்டது ஒரு பெரிய சோதனை இல்லை என்று நாம் நம்மை தேற்றிக் கொள்வதற்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே மக்காவுடைய 13 ஆண்டு காலம் நிம்மதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தூங்கியிருக்க முடியுமா? சரி, ஹிஜ்ர செய்து மதீனாவிற்கு வந்தார்களே, 10 ஆண்டுகளிலே 19 பெரிய போர்களையும் 60 மேற்பட்ட சிறிய போர்களையும் சந்தித்தார்கள் என்றால், அதுபோன்று பல மைல்கள் 4 திசைகளிலும் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் என்றால், எத்தகைய கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை கழிந்திருக்கும். மக்காவிலே அழைப்பு பணியினுடைய அந்த இறுதி கட்டத்திலே ஒரே ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப் மரணித்து விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பிற்குரிய பாசத்திற்குரிய முதல் ஈமானிய பெண்மணி நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இறந்து விடுகிறார்கள். ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் ஆண்டு என்று அதற்கு பெயர் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள்! மதீனாவினுடைய சோதனைகளிலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு ஆண் குழந்தை அவர்களுடைய அடிமை பெண்ணின் மூலமாக பிறக்கிறது. மதீனாவிலே மக்காவிலே பிறந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஆண் பிள்ளைகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். மதீனாவிலே பிறந்த அந்த குழந்தையை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த குழந்தையும் மரணித்து விடுகிறது. அந்த குழந்தை ரசூலுல்லாஹுடைய மடியில் இருக்கின்ற போது அவர்கள் அந்த குழந்தையின் உயிர் பிரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் சொட்டுகிறது. அருகில் இருந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அழுகிறீர்களா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அயின தத்மா, இந்த கண் அழுகிறது, வல் கல்ப யஹ்சுன், இந்த உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, எங்களது ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையை தவிர நாங்கள் எதையும் பேச மாட்டோம். வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹீம் ல மஹ்சூனூன், இப்ராஹீமே, உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலையில் இருக்கிறோம். சகோதரர்களே, எத்தகைய சோதனைகள்! தான் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தவர்கள், தான் சிறு வயதில் இருக்கும்போது தாயை இழந்தார்கள், எத்தீமாக பிறந்து எத்தகைய சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இப்படி சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த உணர்வு பெறுகின்ற படிப்பினை பெறுகின்ற கண்ணோட்டத்தோடு படித்து பார்ப்போமேயானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சோதனைகளை நாம் பெரிதாக பார்க்க மாட்டோம். அதனால் நாம் பதட்டப்பட்டு பலவீனப்பட்டு நம்முடைய நம்பிக்கையை இழக்க மாட்டோம். அல்லாஹுவை குறை கூறுகிறார்களே, அல்லாஹ்வுடைய விதியை குறை கூறுகிறார்களே சிலர், அந்த நிலைமைக்கு ஆளாகாமல் நம்மால் இருக்க முடியும். எப்போது நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறை சீராவை படிப்பினை கண்ணோட்டத்தோடு நாம் படித்து பார்ப்போமோ. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியினுடைய நிலைகளை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையும் நமக்கு படிப்பினை பாடமாக இருக்கிறது. உர்வா இப்னு ஜுபைர் என்ற ஒரு பெரிய தாபியை, அந்த நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே உள்ள ஒவ்வொரு சம்பவமும், அந்த ஒன்றை நாம் நமக்கு படிப்பினையாக எடுத்தாலே வாழ்க்கையிலே பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஒரே நாள் அவர்களுடைய ஒரு ஆண் மகன் இறந்து விடுகிறார். அவர்களுடைய ஒரு கால் நோய் ஏற்பட்டு காயம் ஏற்பட்ட காரணத்தால் மருத்துவர் சொல்லிவிடுகின்றார், இந்த அப்படியே விட்டால் மொத்த உடலுமே ஆபத்தாகிவிடும், எனவே அந்த காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று அந்த காலும் வெட்டப்படுகிறது. ஒரே நாளிலே அவருடைய ஆண் மகனும் இறக்கிறார், அவருடைய காலும் வெட்டப்படுகிறது. பெரிய தாபியை, சஹாபியுடைய மகனார், மிகப்பெரிய கல்விமான், வணக்கசாலி, நாமோ இல்மிலும் குறைவு, அமலிலும் குறைவு, நம்மை நாமே பெரிய தக்குவா உள்ள ஒரு பெரிய வழியாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். சில தொழுகைகளை சரியாக தொழுது விட்டால், ஒரு முறை இருமுறை ஹஜ் உம்ரா செய்து விட்டால், சில தான தர்மங்களை செய்து விட்டால் நமக்கு என்ன நினைப்பு என்றால், இந்த உலகத்திலேயே நான் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான நல்லவன், எனக்கு சோதனையே வரக்கூடாது, நான் விரும்புறதெல்லாம் அல்லாஹ் எனக்கு நடத்தி கொடுத்துடணும், நான் கேட்கறதெல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்து கொடுத்துடணும், என்ன எதுக்குறவங்க திட்டுறவங்க எல்லாம் நாசமா போயிடணும், நான் அப்பேற்பட்ட வழி. ஏதாவது நமக்கு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி செஞ்ச, நீனு நான் என்ன தப்பு பண்ண, நான் ஒரு பாவமும் பண்ணலையே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். இன்னமும் பாவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதனை என்று, நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் சோதனையே வராது என்று சகோதரர்களே, ஹதீஸுகளை ஆயத்துகளை பார்க்க போனால் அதற்கு மாற்றமாக இருக்கிறது. பின்னால் ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். அந்த ஹதீஸில் என்ன வருகிறது? சோதனையில் அதிகமானவர்கள் நபிமார்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள். யாருடைய ஈமான் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அதற்கேற்ப அவர் சோதிக்கப்படுகின்றார் என்று. சகோதரர்களே, சோதனை அல்லாஹ்வுடைய அருள்களிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தங்களிலே ஒன்று என்பதை புரிய வேண்டும். இங்கே உர்வா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பின்பற்றப்படக்கூடிய பெரிய அறிஞராயிற்றே, இப்படிப்பட்ட நிலையில் இவர் எப்படி நடக்கின்றார்? ஒரு முன்னுதாரணமான ஒரு வழிகாட்டி ஆயிற்றே. குடும்பத்தார்கள் பார்க்கிறார்கள், மாணவர்கள் பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள். கால் வெட்டப்பட்டு படுத்த படுக்கையிலே கிடக்கின்றார், பிள்ளை இறந்து கிடக்கின்றார், என்ன செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். எனக்கு நீ ஏழு ஆண் மக்களை கொடுத்தாய், ஒருவரைத்தான் நீ உயிர் வாங்கியிருக்கிறாய். சொன்னார்கள், எனக்கு ஆறு குழந்தைகளை நீ உயிரோடு வைத்திருக்கிறாய், ஒரு குழந்தையை தான் உயிர் வாங்கியிருக்கிறாய். சொன்னார்கள், எனக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் என்று நான்கு, நான் பயன்படுத்தக்கூடிய நான்கு உறுப்புகளை கொடுத்தாய், ஒரு உறுப்பை தான் எடுத்திருக்கிறாய். நீ எனக்கு சோதனை கொடுத்திருக்கின்ற அதே நேரத்திலே எனக்கு நீ ஆஃபியத்தையும் கொடுத்திருக்கின்றாய். வலையின் அகத்த லக்கத் அபகைத்த, நீ எனக்கு என்னிடமிருந்து நீ கொடுத்த நியமத்துகளை எடுத்த நேரத்திலே ஏராளமான நியமத்துகளை இன்னும் நீ எனக்கு மீதம் வைத்திருக்கிறாய். எப்படி பார்க்கிறார்கள் பாருங்கள். நாம் எப்படி, எது நம்மிடமிருந்து பறிபோனதோ அதை மட்டுமே நாம் பார்ப்போம், எது நம்மிடமிருந்து பறிபோனதோ அதை மட்டுமே நாம் பார்ப்போம், எது நம்மிடம் இருக்கிறதோ அதை பார்க்க மாட்டோம், எது நம்மிடம் இருக்கிறதோ அதை பார்க்க மாட்டோம். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அதிகமா அல்லது எடுத்தது அதிகமா என்றால், அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அதிகம். அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் நியமத்தோடு நம்மை வைத்திருப்பது அதிகமா அல்லது கவலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது அதிகமா என்றால், நம்மை அல்லாஹ் நியமத்தோடு வைத்திருப்பது அதிகம் கவலையில் வைத்திருப்பதை விட. ஆனால் சகோதரர்களே, அந்த சிறிய நேர கவலையை, அந்த சிறிய நேர சோதனையை மட்டும் அடியா நினைத்துக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த ஏராளமான எண்ணற்ற நேமத்துகளை மறந்து அல்லாஹுவை குறை பேசி விடுகின்றான், அல்லாஹுடைய விதியை குறை பேசி விடுகின்றான். இந்த நிலைமை ஒரு அடியானுக்கு இருக்கக்கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, தாபியீன்களிலே ஒருவர், அவருடைய மகனார், ரொம்ப பிரியத்திற்குரிய சாலிஹான மகனார் அப்துல் மலிக் மரணித்து விடுகின்றார்கள். அவரை அடக்கம் செய்வதற்காக ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த குழந்தையை சுமந்து வந்து கபரிலே வைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள். பெரிய தாபிஈ, பெரிய இமாம், மன்னர் என்ன செய்ய போகிறார், என்ன வார்த்தையை சொல்ல போகிறார் என்று. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஐந்தாவது கலீஃபா என்று மார்க்க அறிஞர்களால் புகழப்படக்கூடிய அந்த கலீஃபாவுடைய வார்த்தையை பாருங்கள். சொன்னார்கள், யா புனைய கத் குன்த பர்ரம் பி அபி, மகனே உனது தந்தைக்கு நீ நல்ல பிள்ளையாக இருந்தாய். வல்லாஹி மா ஸில்து முத்வஹபக அல்லாஹு லி மஸ்ரூரம் பிக், அல்லாஹ் உன்னை எனக்கு குழந்தையாக கொடுத்த நாளிலிருந்து உன் மூலமாக நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் வலா வல்லாஹி மா குன்து கத்து அஷட் பிக ஸ்ரூரன் வலா அர்ஜா பிஹப் மின் அல்லாஹி தஆலா ஃபீக முத் வதஅதுக ஃபீ ஹாதல் மன்சில் அல்லதி ஸய்யரக அல்லாஹு இலை, நீ உன்னை நான் குழந்தையாக பெற்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனால் அதே நேரத்திலே இப்போது உன்னை இந்த கபரிலே வைத்து விட்டேனே, இந்த நேரத்தில் இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளை இன்னும் நான் எனக்கு ஆதரவு வைக்கிறேன். என்ன சம்பவம், என்ன என்ன விஷயத்தை, என்ன படிப்பினை உணர்த்த விரும்புகிறார்கள் யோசித்து பாருங்கள். அவர்களுடைய உள்ளத்திலே தனது பாசமான குழந்தை இறந்தது கவலை அளிக்கவில்லையா, என்ன சந்தோஷம் அது? கவலை அது வேறு ஒரு விதத்திலே, மகிழ்ச்சி அது வேறு ஒரு விதத்திலே, இரண்டுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. மகிழ்ச்சி என்ன? ஒரு ஹதீஸின் நினைவு கூறுங்கள், பின்னால் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியானுக்கு பிரியமான குழந்தையை நான் அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அந்த உயிர் வாங்கி வந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் கேட்பான், எனது அடியான் என்ன சொன்னான் என்று. அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் கேட்பான் என்ன சொன்னான், அல்லாஹுவே இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினான். பொறுமையாக இருந்தான், அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன் என்று. அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். அதை சொல்கிறார்கள், வலா அர்ஜா பிஹப்லி மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு உன்னால் என்ன பாக்கியம் கிடைக்குமோ அதை நான் இப்போது ஆதரவு வைக்கிறேன். நீ இறந்து விட்டாய், அல்லாஹ்வுடைய விதியின்படி நான் இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், அதனால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு நற்பாக்கியம் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன். சகோதரர்களே, இத்தகைய ஒரு ஈமானிய மனநிலை நமக்கு வர வேண்டும் சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு. அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களே, நான்காவதாக, நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கிறது என்ற சுய பரிசோதனை வேண்டும். பெரும்பாலும் இன்று என்னை போன்ற பொதுவாக பலவீனமாக இருக்கின்ற நம்முடைய நிலைமை எப்படி என்றால், அதுவும் ஈமானிய கல்வி சார்ந்த அந்த அறிவுரைகளை கேட்பது, அத்தகைய நல்ல மக்களோடு பழகுவது குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்றால், ஒவ்வொருவரும் நான்லாம் அல்லாட்டிருந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறேன், நான்லாம் அல்லாட்டிருந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறேன், தொழுற சும்மா கடமைக்கு தொழுற இபாதத் செய்யற, தன்னை அல்லாஹ்விடமிருந்து எப்போதுமே தூரமாகவே பார்க்கிறோம். அவங்கெல்லாம் அவுளியாக்கள், அவங்கெல்லாம் பெரியவங்க, நான்லாம் இப்படி. ஒன்று பணிவாக இருப்பது என்பது வேறு, பெருமை தற்பெருமை கொள்ளாமல் இருப்பது என்பது வேறு, தன்னை சாதாரணமாக நினைத்துக் கொள்வது என்பது வேறு. ஆனால் அது எப்படி ஆகிவிடக் கூடாது, உன்னை நீ அல்லாஹுவை விட்டு தூரமானவன், அல்லாஹ் உன்னை தூரமாக வைத்திருக்கிறான் என்று நீ உன்னை எண்ணும் அளவு ஆக்கிவிடக் கூடாது. என்னை விட நல்லவர்கள் இருக்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன், அல்லாஹ் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறான், நான் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு நல்லதை செய்வான், அல்லாஹ் என் மீது பிரியம் வைத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஒன்றை கொடுத்தால் அது எனக்கு நல்லதாகத்தான் இருக்கும், அல்லாஹ் எனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வேண்டும். நம்மெல்லாம் தொழுது துவா கேட்டு என்ன பிரயோஜனம், அதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறது இல்லை, அதான் அல்லாஹ் நமக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், அல்லாஹ் ஒன்றை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்மீது கோபித்துக் கொண்டு கொடுக்காமல் இருக்கிறான் என்று எண்ணுகிறோம். சகோதரர்களே, அப்படி அல்ல, அதில் எனக்கு நன்மை இல்லை, எனவே அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறான், எனக்கு என்ன இதுதான் எனக்கு வாச்சது, எப்படி சொல்றோம், எனக்கு என்ன இதுதான் எனக்கு வாச்சது, கட்டிக்கிட்டு அழுக வேண்டியது, எனக்கெல்லாம் என்ன வேற வழி என்ன இருக்கு. அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் எனக்கு நன்மை இருக்கிறது, அல்லாஹ் எனவே இதை எனக்கு தேர்ந்தெடுத்தான், எனக்கு இதை கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்து கொள்வது, அல்லாஹ் கொடுக்காததில் நன்மையை தேடுவது. இதைத்தான் ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அதற்கேற்ப நான் நடந்து கொள்கிறேன். அல்லாஹுவை தயாளனாக, கருணையாளனாக, நன்மை செய்பவனாக, நம் மீது அன்பு வைப்பவனாக, இப்படியாக அல்லாஹுவை புகழ்ந்து உயர்வான எண்ணங்களை அல்லாஹ்வின் மீது வைத்துக் கொண்டே செல்வோம், அதற்கேற்ப அல்லாஹ் நமக்கு காரியங்களை நடத்தி கொடுத்துக் கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், நம்முடைய தவறான அனுமானங்களை, தவறான எண்ணங்களை அல்லாஹு தஆலா நமது உள்ளத்திலிருந்து களைய சொல்கிறான், எடுக்க சொல்கிறான். இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் வைக்காதே அல்லாஹ்வின் மீது என்று ரப்பு சொல்கிறான். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பான், அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இது போய் எனக்கு கிடைச்சிச்சு, இது போய் எனக்கு மாட்டுச்சு சகோதரர்களே, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். நான் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஆதங்கப்படலாம். அல்லாஹ் சொல்கிறான், அது உங்களுக்கு தீமை, எனவே தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவில்லை. எவ்வளவு அழகான வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு எதில் நன்மை தீமை என்பதை அல்லாஹ் அறிவான். ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் சுஜூது செய்து தக்பீர் கட்டி அல்லாஹ்விடத்திலே தனது காரியத்தை ஒப்படைத்து விட்டால், தவக்கல்து அலல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன, என்னுடைய காரியங்களை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை ஒரு மூமின் சொன்னதற்கு பிறகு அவனுக்கு கிடைத்தது தீமை என்றும் அவனுக்கு கிடைக்காமல் போனதிலே நன்மை என்றும் அவன் எண்ணினால், அவன் அல்லாஹ்விடம் அவனது காரியத்தை ஒப்படைக்கவில்லை. அல்லாஹ்விடம் அவனது காரியத்தை ஒப்படைக்கவில்லை. அல்லாஹ்விடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை பொருந்தி கொண்டேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினை நினைத்து எவ்வளவு ஆச்சரியப்படுகிறேன், அல்லாஹ் அவனுக்கு எதை விதித்தாலும் சரி அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. சோதனைகளா, பொறுமையாக இருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறான். நேமத்துகளா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி நன்மையை பெற்றுக் கொள்கிறான். ஆகவே ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் சபராக இருந்தாலும் அவனுக்கு நன்மை, நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கு நன்மை, கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது, அவனுக்கு மகிழ்ச்சியான லாபம் வந்தாலும் சரி அதுவும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது, அவனுடைய அந்த ஈமானிய நற்குணத்தால். சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பயணம் செய்த போது அந்த குழந்தையை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொன்று விட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள், அக்கத்தல்த நஃப்ஸன் ஸகியா, ஒரு தூய்மையான குற்றமற்ற ஒரு குழந்தையை நீங்கள் கொன்றீர்களா என்று. வெளிப்படையிலே பார்க்கும் போது அப்படி தெரிந்தது. அந்த குழந்தையுடைய தந்தை தாய் தந்தையும் கவலைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், குழந்தையினுடைய தாய் தந்தை மூமினான நல்லவர்களாக இருந்தார்கள். இந்த குழந்தை அவன் பெரியவனாக ஆகின்றவரை வாழ்வானே ஆனால் தன்னுடைய தாய் தந்தையை இறை நிராகரிப்பிலே தள்ளிவிடுவான், அநியாயத்திலே தள்ளிவிடுவான். எனவே அவர்களுக்கு வேறு ஒரு நல்ல குழந்தையை நாங்கள் கொடுக்க விரும்பினோம், எனவே இதை கொல்லும்படி நான் கட்டளையிட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நமக்கு விளக்கம் சொல்கிறான். வெளிப்படையிலே பார்க்கும்போது எப்படி இருந்தது, குழந்தையை கொன்றது கவலையாக இருந்தது பெற்றோருக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய இல்மிலே அதுதான் நன்மையானது. இப்படியாக நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நாம் பார்க்கலாம் சகோதரர்களே. அதனுடைய ஆரம்பம் நமக்கு ஒன்று நடக்கும் பொழுது ஒரு பிரச்சனையாக அல்லது தீமையாக தெரியலாம், அதனுடைய முடிவு நமக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹுவை கொண்டு நாம் அழகிய பொறுமையாக பொறுமை காக்கும் போது, இப்படியாக இன்னும் பல நல்ல குணங்கள், நல்ல ஈமானிய அஹ்லாக்குகள், ஒழுக்கங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது சகோதரர்களே நம்முடைய சோதனைகள் இலகுவாகிவிடும். அந்த சோதனைகளை அழகிய முறையிலே அல்லாஹுவின் பொறுமையை கொண்டு மறுமையின் அந்த வெற்றியை கொண்டு எப்படி கடக்க முடியும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ் தருவான். அல்லாஹு தஆலா எந்த சோதனையிலும் நம்முடைய ஈமான் தடுமாறி விடாமல், நம்முடைய யக்கீன் பலவீனப்பட்டு விடாமல், நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே உண்டான தொடர்பு அறுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உயர்ந்த ஈமானிய சமுதாயத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. குழப்பங்களை விட்டு, ஈமானுடைய தடுமாற்றங்களை விட்டு, அமல்களுடைய பலவீனத்தை விட்டு, அல்லாஹ்வை விட்டும் தொடர்பு அறுந்து விடுவதை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் வ பாரக்கல்லாஹு லீ வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம்.